الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام وهل عليكم الله ورونك சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டா. மேலான அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் தர்ம சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளைத்திருக்கின்றானோ, அவற்றை என்றளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளைத்திருக்கின்றானோ, அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வத்தியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுவோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சுபீட்சமாக வாழ வேண்டும், அவனுடைய சந்தோஷம் அவனுடைய நிம்மதி என்பதற்காக வேண்டி பல விடயங்களை அவனுக்காக வேண்டி அமைத்து கொடுத்திருக்கின்றான். இந்த அமைத்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மனிதனையும் பொறுப்பாளியாக அவனையே அதற்குரியவனாகவும் படைத்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளுக்கு தேவையான தொழில், அந்த தொழில் ஹராமான முறையிலே நடந்தால் அவன் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதே மாதிரி அந்த தொழிலை ஹலாலான முறையிலே அழகான முறையிலே சம்பாத்தியங்களை நடத்தி அவன் அழகான முறையில நடத்தினால் அதற்குரிய வெகுமானங்களையும் அவன் தான் அணிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் சுபீட்சமாக சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு விடயம் தான் அவனது குடும்பம். அந்த குடும்பத்தில் சரியான முறையிலே நடந்தார்கள், அல்லாஹ்வை பயந்த விதத்திலே நடந்தார்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நடந்தார்கள், இவ்வாறு நடந்தார்கள் என்றால் அவர்கள் அதற்குரிய வெகுமானத்தையும் அந்த மனிதன் தான் அடைந்து கொள்வான். ஆனால் அதற்கு மாற்றமாக அவர்கள் ஏனோ தானோ என்று ஷரியத் எதையோ போதிக்கின்றது, இவர்கள் எதையோ செய்து கொண்டு ஷரியத் எதனையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இவர்கள் அதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி வாழ்வார்களே ஆனால் இதற்குரிய பதிலையும் அந்த ஆன்மகன் தான் கூற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா, ஒவ்வொரு ஆண்களும் பெண்களை விட பலமானவர்கள், பெண்களை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். மேலான சகோதரர்களே, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை ஷரியத் அழகாக எடுத்து காட்டுது, அது எப்பொழுதுமே ஒரு ஆணுடன் தொடர்புடையதாகத்தான் அமைந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வாரிசுரிமை என்று சொல்லக்கூடிய மீராசினுடைய சட்டங்களை எடுத்து பார்த்தால், அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவருடைய சொத்துக்களை பங்கிடுவது அனந்தர சொத்தினுடைய சட்டங்களை பார்ப்போமே ஆனால் அது கூட சொல்லுகின்றது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு ஆண்மகனுக்கு இரண்டு பங்குகள், ஒரு பெண் மகளுக்கு ஒரு பங்கு. அதாவது ஒரு பெண் எடுக்கக்கூடிய பங்கில் இரண்டு பங்கு ஆண் எடுக்க வேண்டும். இதற்கு சரிய காரணம் சொல்கின்றது. என்ன காரணம்? ஒரு ஆண்மகன் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவனாக இருக்கின்றான், ஒரு பெண்மகள் எப்பொழுதுமே ஒருவரது பொறுப்புக்கு கீழாக இருந்து கொண்டது. ஒரு ஆண் அவன் சம்பாத்தியம் தொழில் செய்ய வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு சொத்தினுடைய தேவைகள் இருக்கின்றது, இதனால் அவனுக்கு ரெண்டு பங்கு. ஒரு பெண் என்பவள் அவள் பிறந்தது முதல் திருமணம் முடிக்கும் வரை தன் தந்தையின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றாள், அவள் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் தன் கணவனின் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றாள், அதற்கு பின்னால் அவருடைய குழந்தைகளின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுகின்றாள். இவ்வாறு ஒரு பெண் படிப்படியாக பார்ப்போமே ஆனால் அவளுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்.
வேறான சகோதரர்களே, நாங்கள் எளிதாக பேசுகின்றோம், எமது குடும்பத்திற்கு நாம் தான் பொறுப்பு, சம்பாதித்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நான் சம்பாதிக்கலாட்டி எங்க குடும்பம் எப்படி சாப்பிடும், நான் சம்பாதிக்கலாட்டி எங்க குழந்தைகள் எப்படி படிக்கும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிந்திச்சு தன்னுடைய நேர காலங்களை எல்லாம் தொழிலுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள். மறந்துவிடக் கூடாத ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றார்கள். வேளாண் சகோதரர்களே, அவர்கள் மறக்கக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? எப்படி நான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு எந்த பொறுப்பு அவர்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த குடும்பம் சீரழிந்து போய்விட்டால், இந்த குடும்பம் சரியத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டால், இந்த குடும்பம் அல்லாஹின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டால், அதற்குரிய பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மறந்துவிடுகிறேன். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை பெரிதாக, அதாவது பலவான்களாக படைத்திருப்பது பெண்களை பாதுகாப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமை என்று சொன்னா, இன்றைக்கு நிலைமைகள் மாறி எப்படி போகுது என்று சொன்னா, ஆண்களை நிர்வகிக்க கூடியது பெண்களாக மாறிக்கும். வேளாண் சகோதரர்களே, உதாரணத்திற்காக வேண்டி சொல்வார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அதாவது சந்திரிக்கா ஆட்சி என்பார்கள், அதாவது என்ன, பெண்களுடைய ஆட்சி தான் நடக்கின்றது. ஆண்கள் அங்கே வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய ஆட்சி அங்கில்ல, அவர்களுடைய நிர்வகிப்பு அங்க இல்ல. அதனால பெண்கள் தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, பற்று இல்ல, ஏதேதோ விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏதேதோ விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை போறதுக்கு காரணம் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு ஆணும். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு சஹாபி யுத்தத்துக்கு பேசிட்டு வாராரு, தன் மனைவி வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறா, கோபப்பட்டு வாள் எடுத்தாரு, எப்படி நீங்க வெளியே வரீங்க? மனைவி அதுக்கு பின்னால விளங்கப்படுத்தினா, சஹாபி பெண்மணிகள் வெளியே சும்மா எல்லாம் வரமாட்டாங்க, சொன்னாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க, ஒரு பாம்பு வீட்டை சுத்தி இருக்குது, அதனால இந்த பெண்மணி வெளியே வந்தா. ஆனா விசாரிக்கெல்லாம் முதல்ல முதலாவது கோபப்பட்டது எதற்காக வேண்டி, அவர்களுடைய பெண் வெளியே வந்ததுக்காக. சகோதரர்களே, ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை வந்து கொண்டிருக்கிறாங்க, சிந்திச்சு கொண்டு வராங்க, கேட்டாங்க அவளே இருந்துச்சுனால காணலையே, இப்ப என்ன விஷயத்த நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? வேளாண் சகோதரர்களே, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதன் அனமித்து அல்லாஹ் இன்னி லா அஸ்தஹிய நஃக்ருஜ இந்த ரிஜால் ஜீவன இன்னஹார் லைஸ அலைய இல்லல்கம், நான் வெக்கப்படுறேன் ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயத்தை நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை வெக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அதாவது நான் மரணிச்சிட்டேன் என்று சொன்னான். நான் மரணமாகிட்டேன், இந்த நேரத்தில் இந்த ஜனாசாவை கொண்டு வைப்பாங்க, மறைச்சுதான் வைப்பாங்க, கப்பனை தவிர என் உடம்புல ஒன்றுமே இருக்காது, இந்த நேரத்துல நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அது வெக்கமாக இருக்குமே என்ற சிந்தனை நான் சிந்திச்சு கொண்டு. சகோதரர்களே, நடக்கும் அதுவும் சும்மா இல்ல, அஞ்சு துணிகளால் அவங்களே கப்பன் செஞ்சு வச்சிருப்பாங்க. அஞ்சு ஆடைகளால சுத்தி இருந்தா என்ன வெளியாக போகுது நீங்க கவலைப்படுறதுக்கு? அடுத்தது யார் உங்களை தூக்க போறேன்றது கூட உங்களுக்கு தெரியாதானே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதான சகோதரர்களே, சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால, அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால ஜனாசாவுக்கு ஆண்கள் சமூகம் அளிச்சா அந்த நேரம் நான் எப்படி இருப்பேன் என்றத பத்தின சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தை ஊக்குவிக்கிறது, அதாவது உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, இன்றைய தற்காலத்தில் எரிக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தனை. மேலான சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் தெளிவுபடுத்துது, ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் நரகவாசிகள். அதுல ஒன்ற சொல்லிட்டு ரெண்டாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? காசியா துன் ஆரியா துன் மாயிலா துன் முமீலா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆளை அணிஞ்சிருப்பான். ஆனா அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஆடை அணிந்தும் இருவாய், அதாவது நிர்வாணமாக இருப்பான். அடுத்தவங்க அவங்களின் பக்கம் இருக்கக்கூடியதாக அவர்களும் சாய்ந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க யாரு? பாணினி நகலினால் நரகவாசிகள், ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம். மேலான சகோதரர்களே, ஆண்கள் விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும், ஆண்கள் எப்படி பெண்களை நிர்வகிக்கணும் என்று சொன்னா, பெண்களுக்கு படிச்சு கொடுக்கணும், சின்ன வயசிலிருந்து படிச்சு கொடுக்கணும், இப்படியான ஆடைகள் தான். ஒரு சில ஆடைகள் சிறு குழந்தைகளுக்கு அனுமதிக்கப்படும், அதே ஆடைகள் பெரிய குழந்தைகளுக்கு அனுமதிக்க முடியாது. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு பெரிய குழந்தைகள் பெரிய பிள்ளைகள் என்று சொன்னா 15 வயசுக்கு மேற்பட்டவங்க என்று சொல்லி நாங்க எல்லாரும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் ஹஸ்ஸான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துறாங்க, எந்த குழந்தைய பார்த்தா எந்த பெண்ணை பார்த்தா அது சிறுசா இருக்கேன் பெருசா இருக்கு. எந்த குழந்தைய பார்த்தா எந்த பெண்ணை பார்த்தா அவங்களோட உள்ளத்துல ஆசை வருவதோ அவங்களோட உள்ளத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் வருவதோ அந்த குழந்தைகளை பார்க்கறது ஹராம். சகோதரர்களே, வயது எல்ல சொல்லல, ஒரு சில இடங்கள்ல வயது எல்ல சொல்லிருக்கிறாங்க 9 வயசு. இன்றைக்கு 9 வயசு குழந்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பாக்குறோம், பேசுறோம், கதைக்கிறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு சொல்லப்படுறது சரியான விஷயம், அது 9 ஆக இருக்கலாம், 8 ஆக இருக்கலாம், 10 ஆக இருக்கலாம், 15 ஆக இருக்கலாம், எந்த பெண்ணை பார்த்தா எந்த குழந்தைய பார்த்தா தந்த உள்ளத்துல மாற்றம் ஏற்படுதோ அந்த குழந்தைய பார்க்கறது ஹராம். மேலான சகோதரர்களே, இதே சட்டம் தான் பெண்களுக்கும், அவர்களும் ஆண்களை பார்க்கறது கூட. ஆனா இன்றைக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்துல சரியத்தை விட அழகாக சுதந்திரம் கொடுத்திருக்க கூடியவேது. இன்றைக்கு தமிழர்களுடைய இந்துக்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தா வாரிசுரிமை சுத்துல அவர்களுக்கு எந்த விதமான பங்குமே இல்லை, எல்லாம் ஆண்கள். ஜாகிரிய காலத்தை எடுத்து பார்த்தா அதுல மூத்தவருக்கு மட்டும்தான் சொத்து, வேற யாருக்குமே இல்லை. வேளாண் சகோதரர்களே, இன்னும் ஒரு படி மேல போனா அவர்களுடைய இத்தாவினுடைய வரையறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஷரியத்தினுடைய பார்வையில, அதாவது ஜாகிரிய காலத்துல அவர்களுடைய இத்தா ஒரு பெண் ஒப்பாத்தா இத்தா, அதாவது ஒரு கணவன் ஒப்பாத்தாயிட்டாரு, ஒரு கணவன் இறந்துட்டாரு, அந்த பெண் 1 வருஷ காலம் இத்தாயிட்டு சரியா எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கேன்பா. 1 வருஷம் எப்படி இருக்கணும் என்று சொன்னா இருக்கக்கூடிய ஆடைகள்லயே மோசமான ஒரு ஆடையை அணிஞ்சு ஒரு சின்ன கூடாரம் அடிச்சு கொடுப்பாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கணும், 1 வருஷம் குளிக்கலா, 1 வருஷம் முடிகளை வெட்டேலா, 1 வருஷம் நகங்களை வெட்டேலா, 1 வருஷம் ஆடை மாத்தேலா, இப்படியாக 1 வருஷம் இருக்கணும். அதுக்கு பின்னால அந்த பெண் வெளியே வருவா, இந்த பெண்ணை பார்க்க முடியாது. அதுக்கு பின்னால அவளிடத்துல ஒரு பிராணி, அதாவது ஒரு பறவையோ ஒரு சின்ன பிராணியோ ஒப்படைக்கப்படும், அவங்க அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் அதை சேர்த்துக்கொள்ளும். சகோதரர்களே, அதாவது அதிர்ஷ்ட விரிவுரையாளர்கள் அதிகமானவங்க எழுதக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்படி செய்யப்படுற மிருகங்கள்ல அதிகமானது இறந்துடும். ஏன்? அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான வாசனை, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமை அந்த பிராணியை இறந்துடும். அதுக்கு பின்னாலதான் அவங்க சுத்தமாகி வருவோம். ஏன்னா சகோதரர்களே, இவ்வளவு கொடூரமாக இருந்தாங்க அவங்க வந்து அழகாக மாத்தினாங்க. நீங்க 1 வருஷம் இச்சா இல்ல, 4 மாசம் 40 நாள் இருந்தா போதும், அவங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குது. இப்படியா பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகலும் சரிய தேவையான அளவு சுதந்திரம் கொடுத்திருக்குது. ஆனா இன்றைக்கு நாங்க எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் என்று சொன்னா என்னையோட மட்டும் பேசினா போதாது, நீங்க எங்க மச்சனோடையும் பேசு, நீங்க தான் வெளியே போயிட்டு சாமான் வாங்கணும், கடைக்கு போகணும் நீங்க தான். நான் 7 மணிக்கு நான் வேலைக்கு பேசிட்டேன்னு சொன்னா 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் முழு பொறுப்பும் அவங்களதான். அவங்களுக்கு சாமான் வாங்கணுமா வெளியே பேசி வாங்குங்க. அந்த மீன்காரன் ஆம்பளையாகத்தான் இருக்கணும், தரக்காரி விற்கிறவரும் ஆம்பளையாகத்தான் இருக்கணும், ஆட்டல போறீங்களா ஆட்டோ வச்சதும் ஆம்பளைத்தான். இது எல்லாம் மகரமியத்தானே, எல்லாம் இந்த பெண்ணுக்கு மகரமாக ஆக்கி கொடுக்கிறாரு கணவர். அதனால சந்தோஷமாக போறாங்க. போகக்கூடிய பெண்களும் எப்படி போறாங்க? கணவரே அனுமதி தந்துட்டாரு, நான் மட்டும் ஏன் மூடிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு. மேலான சகோதரர்களே, ஹதீஸ் தெளிவுபடுத்துது அவங்க எப்படி என்று சொன்னா, ஆரியாத்தும் ஆடை அறிஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய ஆடை ஆட நிர்வாணமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடைகளுடைய விஷயத்தை எடுத்து பார்த்துட்டோம் என்று சொன்னா எல்லாரும் அபாயத்தான் இருக்கிறாங்க. அப்பாயா இஸ்லாமிய ஆடை, சரியத்தினுடைய ஆடை, இதுதான் உடுக்கோணம். மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம், இதுதான் உடுக்கோணம். ஆனா உடுக்கக்கூடிய ஆடைய பார்த்துட்டு என்று சொன்னா தெளிவுபடுத்துறாங்க, ஹதீஸ் சாரிஹீன்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவர்கள் எப்படி காசியாத்துன்னு ஆரியாத்துண்டா ஆடை அணிஞ்சும் அவர்கள் நிர்வாணம் எப்படி என்று சொன்னா அவர்களுடைய ஆடை சொத்தா இருக்கு, அவர்களுடைய ஆடை சொத்தாக இருக்குது. அப்படி இல்லையா இருக்கமாக. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு ஆடைய, ஒரு ஆண் மகன் அணியக்கூடிய ஆடை, இன்றைக்கு ஆண்கள் அதாவது பெண்களுடைய ஔரத்தையும் ஆண்களுடைய ஔரத்தையும் அவர்கள் மறைக்க வேண்டிய விடயங்கள் எடுத்து பார்த்தா ஆண்களுடைய ஔரத் அவர்களுடைய தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் மத்தியில் உள்ள இடம்தான். அதாவது முட்டுக்காலம் ஷேக் அவர்களுடைய தொப்புளுக்கு கீழே முட்டுக்காலுக்கு மேல இவ்வளவு மறக்கிறது ஆண்களுடைய கடமை. ஆனா எந்த ஒரு ஆணும் இப்படி சுத்துறது அதிகமாக பாக்குறது இல்ல. எல்லா ஆண்களும் ஷேட் கல்சன்னு சொல்லி போட்டு அவர்கள் அழகான முறையில ஆடை அணிந்திருக்கிறார். ஆனா பெண்களுடைய அவரை சொல்லப்படும் பொழுது எப்படி சொல்லப்படுது தெரியுமா? அவர்களுடைய முழு உடம்பு சுதந்திரவாதியான பெண்ணாக இருந்தாலும் அவருடைய முழு உடம்பும் அவுரத்து தான். ஆனா இன்றைக்கு அவர்கள் அடையக்கூடிய ஆணையை பார்த்தா ஆண்களுடைய அவுரத்தும் பெண்களுடைய அவுரத்தும் மாறிப்போம். ஆண்கள் என்ன செய்யறாங்க? முழு உடம்பே மறைச்சு கொள்றாங்க, கையையும் முகமும் காலும் மட்டும்தான் நிலைந்தது. பெண்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில இருக்கக்கூடியது, அதாவது அவர்களுடைய மறைக்க வேண்டிய பகுதி என்று சிலதை கருதி கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதிகளை மட்டும் மறைக்கிறாங்க, மத்த எல்லா பகுதிகளும் திறந்திருக்கிறது என்று சொன்னா அவர்கள் ஆண்களா பெண்களா என்றதை மேலான சகோதரர்களே, இந்த ஆடைய என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி உடுக்கிறோம், சந்தோஷமாக அண்ணன் வரவேற்கிறாரு, நல்லா இருக்குது உடுப்பு. தாத்தா உடுக்கிறா, நான் வர அதாவது தம்பி வரவேற்கிறாரு, நல்ல உடுப்பன்னு உடுத்திருக்கிறீங்க. மனைவி உடுக்கிறா, கணவன் வரவேற்கிறாரு, நல்ல ஆடை அணிஞ்சிருக்கிறீங்க. நல்ல ஆடை அணிஞ்சிருக்கிறார், அது உங்களுக்கு மட்டும்தான் கூடும். உடுக்கிறீங்களா? வேண்டிய உடுங்க. உடுத்தா பாக்குறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் அனுமதி, வேற யாருக்கும் அனுமதி. தந்த மனைவிய தந்த சொத்தை வேறொரு மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி சரியத்து வழக்கல்ல. ஒவ்வொரு ஆணுக்கும் பொறுப்பு, இது உனக்காக படைக்கப்பட்டவள், நீ மட்டும் பார். ஏன் அடுத்த மக்களுக்கு பார்க்க போறோம்? மேலான சகோதரர்களே, ஏன் இது விஷயம் பலவாக பேசப்பட வேண்டிய காரணம் என்ன என்று சொன்னா, இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பெண்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமா, ஆண்களுக்கு கட்டுப்படாத தன்மை அவ்வளவு மோசமா. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு, முதலாவது சொர்க்கத்துல நுழையக்கூடிய ஆண் யார் என்று சொன்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த நேரத்துல ஒரு பெண் உங்களையோட சர்க்கம் செஞ்சு கொண்டு வருவா. யார் யார் அந்த பெண் சொன்னாங்க? அதாவது ஒரு ஒரு பெண் அவளுடைய கணவன் இறந்துட்டாரு, குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்காக தான் இன்னொரு திருமணம் முடிக்காம அந்த குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்ந்த பெண் உங்களையோட தர்க்கம் செய்வா சொர்க்கத்துக்குள்ள நுழைய. ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி என்று சொன்னா, கணவன் இருக்க இன்னொரு கணவன் தேடக்கூடிய நிலைமை, கணவன் இருக்க இன்னொரு ஆண்மகனோட கொஞ்சம் பேசக்கூடிய நிலைமை. உதாரணத்துக்காக கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக வேண்டி கேட்கிறேன். இன்றைக்கு சீன் இல்லையோ எதுலையோ ஒன்று இல்ல, நாங்க ஒரு பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், தன் மனைவியும் கூட சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. கணவனோட மனைவி போகலாம், அழகான பிரயாணம், அழகாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆட்டால பேசிக் கொண்டிருக்க கூடிய நேரம், ஒரு ஆட்டக்காரன், ஒரு அண்டியான், ஆற்றோட்டக்கூடியவர், ஒரு வேறு மதத்தவர். இப்ப இந்த மனிதர் பேசுறாரு, பேசுறதுக்கு பதில் கொடுக்கக்கூடியது யாருண்டா? அந்த பெண்மணி. கணவன் திருச்சி பார்த்து கொண்டு வராரு, எவ்வளவு அழகான காட்சி. மேலான சகோதரர்களே, இது எவ்வளவு அழகான ஒரு காட்சி. கணவன் திருச்சி பார்த்து கொண்டு வராரு, மனைவி ஆட்டக்காரனோட பேசிக்கொண்டு வரா, ஆட்டக்காரனும் திருச்சி திருச்சி பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல கை கண்ணாடியால பார்க்கத்தான் செய்வார். ஆனா கணவன் யோசிக்கிறாரு, என்ன மனைவி நல்லா பேசுறா, இவருக்கு சந்தோஷம். எல்லாம் சகோதரர்களே, கவலைப்பட வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். நானா நாங்க சிந்திக்கிறல்ல, என்ன மனைவி பேசத்தானது. இதே மாதிரி ஷாப்பிங் பேசிருக்கிறாங்க, ஷாப்பிங்ல சாமான எல்லாம் விலை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இவரு கணவன் ஓரத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறாரு, மனைவி விலை பேசுறா, இதுல விலை கூட குறைச்சுட்டாங்க. அவர் சொல்றாரு, அப்படி என்ன தாத்தா, சும்மா தான் தரணும். நீங்க சும்மா தாங்களே, நாங்க எடுத்துக்கொண்டு போறோம். சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, கணவன் பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன மனைவி நல்லா வியாபாரம் செய்யும். மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு ஆணும் வெக்கப்பட வேண்டிய விஷயம், கேவலப்பட வேண்டிய விஷயம். சரியா சொல்லுது, பெண்களுடைய தேவையை ஆண்கள் தான் பூர்த்தி செய்யணும். கடைக்கு போகணும், ஆண்கள் நீங்க போயிட்டு வந்து கொடுங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறது நீங்க, அதனால உங்களுக்கு சந்தோஷம். என்ன மனைவி எவ்வளவு கண்ட்ரோல் பண்றா, செலவு விலையெல்லாம் குறைச்சி பேசி எவ்வளவு அழகா வியாபாரம் செய்யும். அதனால இவரும் சிரிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது, அவரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது. நாளடை விளைவங்க எங்க வந்து நிற்பாங்க தெரியுமா? காலிக்கோட்ல வந்து நிக்கிறாங்க. ஏண்ட மனைவி இன்னாரோட தொடர்பான், ஏண்ட மனைவி இன்னாரோட தொடர்பான், எனக்கு இவளோட வாழ முடியாது. அவரும் சொல்லுவா, இவர் சரியில்லை. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு இதுதான் நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்க்கம் செய்த பெண் தந்த கணவன் இல்ல குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்ந்து அவள் சொர்க்கத்துக்காக தர்க்கம் செஞ்சு போறாண்டா இன்றைக்கு நிலைமைக்கும் அன்றைய சஹாபி பெண்மணிகளுடைய நிலைமைக்கும் எவ்வளவு ஒரு வித்தியா. ஏன்னா சகோதரர்களே, அதை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெண்கள்லயே முதல்ல சிறு சொர்க்கத்து பெண்களுடைய தலை. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தானே முதலாவது சொர்க்கத்துக்குள்ள போவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு முன்னால ஒரு விறகு சீட மனைவி சொர்க்கத்துக்குள்ள போக்காயினான், அதிர்ச்சி ஆயிட்டான். நான் சொர்க்க பெண்களுடைய தலை, எனக்கு முன்னால் ஒரு பெண், எங்க பட்டாளம் போனாலும் எங்க பட போனாலும் தலைவர் தான் முன்னுக்கு போவார். ஆனா இங்க அதுவும் ஒரு விறகு வெட்டியினுடைய மனைவி சொர்க்கத்துக்கு ஆரம்பமாக போறேன்றதோட ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அதிர்ந்து போனாங்க. ரசூல்லாட்ட கேட்டாங்க, யார் அந்த பெண்? ரசூல்லா காட்சி கொடுத்தாங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. என்னன்னா சகோதரே, அந்த பெண்ணை பார்க்கணும் என்ற ஆசை, சொர்க்கத்துக்கு போற பெண்ணை பார்க்கணும் என்ற ஆசை. ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு ஆவலோட இருக்கிறாங்க, உடனே ஓடி போகல, வந்து கணவன் அனுமதி கேட்கிறாங்க, நான் அந்த பெண்ணை பார்த்துட்டு வர முடியுமா? இது ஒரு மகள் அழகு, ஒரு பெண்ணினுடைய முறை. ஒரு பெண் எங்க செல்றதாக இருந்தால் அது துன்யாவும் ஆகிறார், துன்யாவினுடைய விஷயமும் ஆகிறத்தினுடைய விஷயமும். ஆனாலும் கணவனிடத்துல வந்து அழகான முறையில கேட்கிறாங்க, நான் அந்த பெண்ணை பார்த்துட்டு வரவா? எனக்கு விட முந்தி சொர்க்கம் போகக்கூடிய பெண் நான் பார்க்க ஆசைப்படுறேன். அதை தடைகளை எல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, போய் பார்த்துக்குவாங்க. மேலான சகோதரர்களே, அதை பார்த்தீங்க எல்லாம வெளியே போக அனுமதி கொடுத்த சுருக்கி அவங்க கண்ட மாதிரி எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க, முழுசா மறைச்சு கொண்டு தான் போவாங்க. பார்க்கக்கூடியவங்க யோசிப்பாங்க, யாரு வாரது? ஒரு பெண் வாரதா கிளறிவாங்க. இப்படி ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த விறகு வெட்டியில வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க, உள்ளுக்கு இருந்து குரல் வந்துச்சு, யாரு வந்திருக்கிறே? சொன்னாங்க, நான் தான் பாத்திமா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள். என்ன செஞ்சிருக்கோம் அந்த பெண்மணி? ரசூல்லாட மகள் ஹஜ்ரத் பாத்திமா, சொர்க்க பெண்களுடைய தலைவி, ஓடோடி வந்து கதவு திறந்து உள்ளுக்கு வாங்கிட்டு வரவேற்கணும். ஆனா அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா, ஏண்ட கணவன் வேலைக்காக வேண்டி பேசிருக்கிறாரு, உங்களைய வீட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்ல, உங்களைய வீட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல, என்னைய மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க, நான் அனுமதி கேட்டு. ஏன்னா சகோதரர்களே, இன்றைக்கு எப்படி போகுது? கணவனுடைய ஃப்ரெண்ட், கணவியினுடைய ஃப்ரெண்ட், அதாவது குடும்பத்துல தூர சொந்தம், சொந்தத்தை சொல்ல போனாலே ரெண்டாவது போகும், அப்படியான ஒருத்தர்த்த ஃப்ரெண்ட். யாரு வந்தாலும் சரி, விட்டு கதவ திறந்து வாசல்ல எடுத்து உட்கார வச்சு பேசிக்கொண்டிருக்கிறேன், சிந்திப்பாங்க, அப்படியான விருந்தாளிகளை விபத்தரிக்க கூடாதா, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த கூடாதா? ஏன்னா சகோதரர்களே, சரிய விருந்தாளிய கண்ணியப்படுத்தத்தான் சொல்லுது, இல்லைன்னு சொல்லல, முறை இருக்கு. வீட்டுல ஆண்கள் இருக்கிறாங்களா, ஆண்கள் அனுப்பி அவர்கள் உள்ளுக்கு கூப்பிட்டு வச்சு கண்ணியப்படுத்தலாம். ஆண்கள் இல்லையா, அழகான முறையில சொல்லும், ஆண்கள் இல்ல எங்கட வீட்டுல, நீங்க என்ன விஷயமாக வந்தீங்க சொல்லுங்க, உள்ளுக்கு இருந்து கொஞ்சம் குரலை தடிப்பமா, குரலை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அவர்களோட பேச சரிய அனுமதி தந்து, சரிய அனுமதி தராம. ஆனா இன்றைக்கு யாரு வந்தாலும் சரி, இந்த சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் ஒரு புறம் ஓரம் கட்டிட்டு இன்றைக்கு வீடு வாசல்களுக்கு துணிகளை விற்க வாரவங்க, இன்றைக்கு கம்பெனி கம்பெனியாக ஆஃபர் கொடுக்க வாரவங்க, டிஸ்கவுண்ட் ஆக சாமான் விற்க வாரவங்க, இவங்க யாரு வந்தாலும் சரி அவங்களோட திருப்பி திருச்சி குழுங்கி குழுங்கி பேசுறது, ஐசோத்திரமா கொஞ்சம் ஐத்தனிசரி தரவான்னு சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்துறது, இன்றைக்கு முஸ்லிம்கள் தான் கண்ணியப்படுத்துறதுல விருந்து பிரசாரத்துல முன்னிலையில நிக்கிறேன்னு காட்சி. ஏன்னா சகோதரர்களே, சரி அப்படி சொல்லல, அந்த பெண்மணி அப்படி சொல்லல, அந்த பெண்மணி வந்தது ஒரு பெண், உள்ளுக்கு எடுக்கலாம், ஏன் பெண்ணும் பெண்ணும் பேசலாம், ஆனால் அந்த பெண்ணை உள்ளுக்கு எடுக்கல, வந்தது ரசூலோட மகள், வந்தது சொர்க்க பெண்களின் தலைவி, ஆனா உள்ளுக்கு எடுக்கல. சொன்ன வார்த்தைன்னா, எனக்கு அனுமதி இல்ல, நான் அனுமதி கேட்கல, அனுமதி இல்ல இல்ல, அனுமதி நான் கேட்கல, உங்களைய வீட்டுக்குள்ள எடுக்க அனுமதி கேட்கல, நாளைக்கு வாங்க நான் அனுமதி கேட்கல. ஹஜரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்கிறாங்க, நான் போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வரவா? நேத்து இப்படிதான் நடந்துச்சு, அவங்க அனுமதி கொடுத்தாங்க, ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போ, கூட்டிக் கொண்டு போனாங்க. வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு கதவை தட்டினாங்க. கதவை துறக்கிறதுக்கு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யாரு வந்திருக்கிறேன்? நான் தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது நான் பாத்திமா, என் மகள் ஹசனும் ஹுசைனும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. கதவை துறக்க வந்த பேர் துறக்கல. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நீங்க வாரத்துக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டேன், உங்களோட குழந்தைகள் வாரத்துக்கு நான் அனுமதி கேட்கல. இது ஒரு கணவனுக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய ஒரு பெண்ணுடைய சகோதரர்களே. இப்ப கவலை, ஆனாலும் சந்தோஷம். ஒரு கணவனுக்கு இவ்வளவு இவ்வளவு அடிபணியக்கூடிய ஒரு பெண்ணா சுல்லா சொல்லி காட்டினாங்க. இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது அல்லாஹுவை தவிர. அப்படி சுஜூது செய்வதாக இருந்தால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவி இருப்பேன். சகோதரர்களே, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு கணவன்மார்களுடைய ஹக்கு அவ்வளவு முக்கியமானது. இந்த பெண்மணி அனுமதி கொடுக்கலையே, கதவை துறக்கல, மறுபடியும் வந்துட்டாங்க. வந்து மூணாவது நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க. நான் பேசி மறுபடியும் அந்த பெண்ணை பார்த்துட்டு வரவா? நான் போன இடத்துல எனக்கு பார்த்துக்கொள்ள கிடைக்கல. காரணம் என்ன என்று சொன்னா, அந்த பெண்மணி இப்படி இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டா, நான் குழந்தைகளோட போனதால் அனுமதி தரல, அதனால நான் இன்றைக்கு போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் மறுபடியும் போறேன். இப்ப அந்த பெண்மணி யார் வந்திருக்கிறேன்னு கேக்குறாங்க. சொன்னதோட கதவை திறந்துட்டாங்க. யாரு வந்திருக்கி, யாரு வரல ஒன்றும் கேட்கல. இப்ப ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு ஒரு ஆச்சரியம். யாரு வந்தன்னு கேட்கல, யாரு வரல என்று கேட்கலையே, என்ன நடக்குது? கேட்டாங்க, இன்னைக்கு ஏன் அவசரமாக கதவை திறந்தீங்க? சொன்னாங்க, நான் என் கணவர் வந்தாரு, வந்ததோட நான் இப்படி விஷயத்த சொன்னேன். அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் குடும்பத்தில இருந்து யாரு வந்தாலும் அவங்களை உள்ள கெடுக்கிறது உங்களுக்கு அனுமதி, அதனாலதான் கதவை திறந்துட்டேன் ரெண்டுமே பேசுறான். இது கூட கதவை திறந்தது கூட கணவனுடைய அனுமதியோடு. சகோதரர்களே, இப்ப உள்ளுக்கு போறாங்க. ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உள்ளுக்கு பேசி அவர்களோட பேசிக்கொண்டிருந்து கேக்குறாங்க, எனக்கு முன்னால சொர்க்கம் போறது இந்த விறகு வெட்டியினுடைய மனைவி என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நீங்க அப்படி என்ன அமல் செய்றீங்க? பேசு. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவன் ஒரு விறகு வெட்டி, அவர் விறகுகளை வெட்டி அதை வித்து அதால கிடைக்கிற சம்பாத்தியத்துல தான் நாங்க ஜீவனம் நடத்தி கொண்டோம். அவர் மலைகளுக்கு போயிட்டு அங்க விறகு வெட்டு, ஆனா அவர் போனதோட அவருடைய தொழில் இருக்கிற கஷ்டத்தை நான் விளங்கி கொடுப்பேன். அவர் வரக்கூடிய நேரத்துல அவர் குடிக்கிறதுக்காக வேண்டி குளிர்ந்த நீரை நான் ஏற்பாடு செஞ்சேன். அவர் வந்த உடனே சாப்பிடுறதுக்காக வேண்டி சாப்பாடு நான் ரெடி பண்ணிருக்கேன். அவர் வந்த உடனே அவர் தூங்குறதுக்காக வேண்டி படுக்கைகள் எல்லாம் அழகாக வச்சிருவேன். அது மட்டும் இல்லாம அவர் வரக்கூடிய நேரம் எனக்கிட்ட இருக்கிறதுலயே அழகான ஒரு ஆடையை அணிஞ்சு கொண்டு வாசல்ல நின்று ஒரு புதிய மாப்பிளைய வரவேற்கிற மாதிரி நான் அவரை வரவேற்பேன். வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய தாளாட்டி படுக்க வைக்கிறது மாதிரி என் கணவனை நான் தூங்குவேன். நிலான சகோதரர்களே, இது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய பழக்கம். எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துறாங்க, ஒரு கணவனுடைய ஹக்குகளை எவ்வளவு அழகாக நிறைவேற்றுறாங்க. மேலான சகோதரர்களே, அவருக்கு விருப்பமான ஆடு, அவருக்கு விருப்பமான உணவு, அவருக்கு தேவையான தண்ணி, அவருக்கு தேவையான படுக்க, அவருக்கு தேவையான முறையில எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு புது பெண், ஒரு புதிய மனைவி, புதிய அதாவது திருமணம் முடிச்சு புதுசாக இருக்கக்கூடிய பெண் தன் புது மாப்பிளைய வரவேற்கிற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் அவர் வரவேற்கும் அவருக்காக எல்லா உதவிகளையும் செய்வேன். அவர் எப்படி ஆகிடுவார் என்று சொன்னா, அதாவது கஃபியத்தின் தகீரத்தின், அவர் ஒரு சின்ன புள்ள மாதிரி என கைக்குள்ள அவ்வளவு அழகாக அரவணைச்சுதான் நான் அவரை தூங்க வைப்பேன். மேலான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க கொஞ்சம் சித்திக்கோணும், கொஞ்சம் எங்களோட சிந்தனையை கொஞ்சம் சிதறி பாருங்க. நாங்க வேலோட்டு வரப்போக்கல, எங்களுடைய மனைவிமார் எந்த நிலைமையில் இருக்கா? வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்களோ, அது எல்லா வேலைகளுக்கும் என்ன ஆடைகள் எல்லாம் கொடுத்தாங்களோ, அதுல கறிப்பட்டிருக்கோம், ஊத்தப்பட்டிருக்கோம், அசிங்கமாக இருக்கும், வேர்வை வரைஞ்சு கொண்டிருக்கோம், இப்படி எல்லாத்தோடையும் வாங்க நாங்க வீட்டுக்கு வரப்போகல, எங்களே வரவேற்கிறதுக்கு கூட ஆள் இல்ல, நாங்க வந்து வாசல்ல உட்கார்ந்து அதை தீய கொஞ்சம் கொடுவாங்கன்னு சொன்னா தான் மனைவிக்கு தெரியும் மாப்பிள்ள வந்துட்டேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு வெளிய போறோம் என்று சொன்னா ஈக்கிற ஆடைகளிலேயே அழகான ஆடை, ஈக்கிற நறுமணத்திலேயே அழகான நறுமணம், ஈக்கிற ஜுவல்ஸ்லயே பெஸ்டான ஜுவல், இன்ன கலர்ல உடுத்தா இன்ன கலர்ல ஹேண்ட், இன்ன கலர்ல உடுத்தா இன்ன கலர்ல தான் நான் ஷூ போடணும், இன்ன கலர்ல உடுத்தா அதுக்கேத்த மாதிரி செட் எல்லாம் போடணும், இப்படி எல்லாம் பார்த்து 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 அழகா உடுத்து கொண்டு வாங்க போவோம் என்றா கணவன் என்ன செய்வாரு, இருக்கிறதுல ஒரு நார்மல் ஷர்ட்டை போட்டுக்கணும் அவரு வெளியே வரும். இப்ப வரக்கூடிய நேரத்துல யாராவது கணவனை பார்ப்பாங்களா, முழு பேரும் பார்க்கக்கூடிய அந்த மனைவிய பார்க்க வேண்டியவரு பார்க்கறதுக்கு இல்ல, பார்க்க கூடாதவர்கள் எல்லாம் பார்க்கும். ஏன்னா சகோதரர்களே, பெண்களுடைய ஆடை முழுமையாக மறைஞ்சிருக்கணும் என்றும், ஆனா முழுமையாக மறைஞ்சிருக்க கூடிய ஆடைகள்லையும் பார்க்க கூடாத இடங்கள்ல டிசைன் போடப்பட்டிருக்குது, டிசைனை காட்டுறதுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு சில வார்த்தைகள் சில விஷயங்கள் ஓபனாக பேச முடியாது, இருந்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேலான சகோதரர்களே, எங்கெல்லாம் ஆடைகள்ல டிசைன் இருக்க கூடாதோ இந்த இடங்கள்ல தான் டிசைன் இருக்க கூடாது, ஏனென்றா இதெல்லாம் பார்க்க கூடாது, மொத்தமாக சொல்ல போனா எந்த இடத்துலயுமே டிசைன் இருக்க கூடாது. ஆனா கணவனுக்கு முன்னால் அழகா அழகா விடுங்க, எவ்வளவு அழகா உடுக்கேலுமோ அவ்வளவு அழகா விடுங்க, எவ்வளவு வித விதமாக உடுக்கேலுமோ அவ்வளவு வித விதமாக விடுங்க. ஆனா உடுக்க வேண்டிய இடத்துல அசிங்கம் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்கெல்லாம் உடுக்க கூடாதோ அங்கெல்லாம் அழகாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, முன்னு தீக்கிற கடைக்கு போறதாக இருந்தா கூட கொஞ்சம் நறுமணத்தை பூசிக்கொண்டு போகக்கூடிய பெண்களாக கிட பெண்கள் மாறிட்டாங்க. வீட்டுக்கு முன்னால் வந்திருக்க கூடியவர்த்த மீன் வாங்குறதுக்கு கூட ஏதாவது ஒரு நறுமணத்தை பூசாம பெண்கள் வாரத்துக்கு வெக்கப்படும் சொல்றாங்க, தூங்கின உடுப்போட எப்படி நான் வெளிய போறது, ஆடையை மாத்திக் கொள்றாங்க, கணவன் வேலைக்கு போகக்கூடிய நேரம் தூக்கத்தோடயே இருக்கிறாங்க, அவருக்கு டீ போட்டு கொடுக்க கூட ஆடு, ஆனாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, கஷ்டப்பட்டு பார்த்துக் கொள்றாரு இந்த குடும்பம். மேலான சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா, இந்த பெண்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக பேசிருக்குது, ஆனாலும் ஒரு ஒரு ஆண் சரி அந்த விஷயத்துல கவலைப்படுறது, அந்த விஷயத்துல பாக்குறது இல்ல. இன்றைக்கு ஆடை எடுக்க போனேன் என்று சொன்னா உதாரணமாக கேட்கிறேன், உதாரணத்துக்காக கேட்கிறேன், ஒரு ஆடை வாங்க போறேன் சொன்னா ஒரு ஆண் மகனினுடைய ஆடை ஆகக்கூடியது 2000-2500 முடிஞ்சிடும், ஆனா ஒரு பெண்ணினுடைய ஆடை அதை வாங்க போனேன் என்று சொன்னா 10,000-15,000 தேவைப்படுது. ஆனா ஷரியத் சொல்ற ஆடையை அணிவதாக இருந்தால் இவ்வளவு தூரம் போகிறது, எந்த டிசைனும் இல்ல, நார்மலாக இருக்கக்கூடிய அபாயா ஜெல்பா செட் எடுக்கிறீங்களா, 2000 எடுக்கு, ஆனா எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. காரணம் என்ன, கதை அந்த அபாயாவை கண்டாலே சில பெண்களுக்கு குமட்டி கொண்டு வருது, இதெல்லாம் யார் உடுப்பா, இதெல்லாம் உடுக்குறோம் உடுப்பா, கொஞ்சம் சரி பசந்தா இருக்க வேணுமா, கொஞ்சம் சரி அழகா இருக்க வேணுமா, அந்த நேரத்துல எந்த கணவனுக்கும் கேட்கறதுக்கு நாதி இல்ல, கேட்க முடியாம இருக்குது, நீங்க அழகா உடுக்க வேண்டிய இடம் உண்டுக்கு, நானே இதைத்தான் உங்களுக்கு வாங்கித்தாரு, மத்தவன்னு முன்னுக்கு எப்படி இருந்தா எனக்கு என்ன கேட்கறதுக்கு மனசு. ஏன்னா சகோதரர்களே, சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆச்சரியப்படத்தக்கதாக தருச்சு. சொர்க்க பெண்களுடைய தலைவி ஹஜரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கணவன் அனுமதி கேட்டான், ஒரு விறகு வெட்டிட மனைவி சொர்க்கத்துக்கு முன்னுக்கு போறாங்க, காரணம் என்ன, கணவனுக்கு முழுமையாக அடிபணிஞ்சான். ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் அழகான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹாவ திருமணம் முடிச்சாங்க, திருமணம் முடிச்சு அழகான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களது வேலைகள் எல்லாம் ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தண்ணி எடுத்துக்கொள்வாங்க, குதிரைகளுக்குரிய சாப்பாடு செய்யணும், கணவனுக்குரிய வேலைகளை செய்யணும், இப்படி பல வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஒரு தடவை அதாவது தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி 2 கிலோமீட்டர் தூரம் செய்துட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்மா ரலியல்லாஹு வாரத்தை கண்டாங்க, வந்து சொன்னாங்க, வாங்க இந்த குதிரையில இந்த ஒட்டகத்துல ஏறிக்கோங்க, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இறங்குற அவங்களை இறக்கிட்டு இவங்களை ஏத்தி கொண்டு போய் தொட்டு நிப்பாங்க. கூப்பிட்டது ஈருலா தலைவர் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூட இருந்தது சஹாபா பெருமக்கள் எல்லாரும் புனிதர். ஆனா இந்த பெண் மறுத்துட்டா, நான் வரலையா ரசூலல்லா, எனக்கு முடியாது என்று சொல்லி நடையாகவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா கணவன் இடத்துல வந்து சம்பவத்தை விளங்கப்படுது. நான் இப்படி தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைய பார்த்தாங்க, பார்த்து சொன்னாங்க, ஏறுங்க நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் யோசிச்சேன், கணவர் நீங்க இருக்கிறீங்களே, நீங்க சரியான ரோஷக்காரால் நீங்க நான் ஒரு அந்நிய ஆண்களோட ஓர விஷயத்தை பார்த்தா நீங்க ரோசப்பட்டுடுவீங்களோ, நீங்க கோபப்பட்டுடுவீங்களோ என்ற பயத்தில்தான் நான் வரலன்னு சொன்னாங்க. ஏலான சகோதரர்களே, அங்க கூப்பிட்டது யாரு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஜுபைர் அலி அல்லாஹ் அவங்க யாரு, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, அவங்க ரசூல்லாவோட கோவிச்சு கொள்ள மாட்டாங்க, ரசூல்லா கூப்பிட்டு வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னால அவங்க சொன்ன வார்த்தை அது ரெண்டாவது நாங்க சொல்லுவோம். ஆனாலும் இந்த பெண்மணி கணவனுடைய பொருத்தம், கணவனுடைய ரோஷத்துக்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணோட வாரதுக்கு மறுத்துட்டாங்க என்று சொன்னா, இன்றைய பெண்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிங்க. எங்க போனாலும் தனியத்தான் போறது, எங்க போனாலும் தான் போறது, எங்க போனாலும் யாரோட வேண்டுமிட்டாலும் போறது, மச்சானோட போகணுமா மச்சானோட போறது. அதையும் தெளிவுபடுத்துது, மச்சான் யாரு தெரியுமா, அல் அம்மு அல் மௌத், அவட கணவன் சகோதரன் அந்த பெண்ணுக்கு மரணத்தை போல. ஏன் அவ்வளவுக்கு மகாமியம் தேனப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஆனா மகாமியம் தேனப்படுவதில்ல. மச்சனோட தான் குழுங்கி குழுங்கி சிரிச்சு சிரிச்சு பேசுறது, மைனியோட தான் அவரும் மிச்சம் மிச்சம் பேசுறது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஒரு மனிதர் திருமணம் முடிச்சுட்டாரு, திருமணம் முடிச்சுட்டு என்று சொன்னா அவருடைய மாமி அதாவது அந்த பெண்ணினுடைய தாய் அவருக்கு மகரம் பார்க்கலாம். அவருடைய மகளை முடிச்சிருக்கிறாரு, முடிச்சதன் மூலமாக மாமிய பார்க்கல, மாமி என்று சொன்னா மனைவியினுடைய தாய், சொந்தத்தாய். ஆனா மருமகன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரம் மாமி வெக்கப்பட்டு உள்ளுக்கு ஓடுறா, மாமி வெக்கப்பட்டு உள்ளுக்கு ஓடுறா, மைனி ஓடி வாரா வாங்க மச்சான் உள்ளுக்கு, வரவேற்க வேண்டிய மாமி அவ உள்ளுக்கு ஓடுறா, மைனிகாரி ஓடி வாரா, வயித்த தங்கச்சி ஓடி வாரா, வாங்க மச்சான் என்று சொல்லி வரவேற்கிறதுக்கு என்று சொன்னா, சரியா எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வேணி பாதுகாக்கப்படுவது என்ற விஷயத்தை. ஏன்னா சகோதரர்களே, ரத்மா அலி அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போகல, காரணம் சொன்னாங்க, என் கணவன் ரோசப்படுவாரு, இன்றைக்கு ஒவ்வொரு மனைவியும் விளங்கிருக்கணும், என் கணவன் ஒரு அந்நிய ஆணோட பேசினா கோபப்படுவாரு, என் கணவன் ஒரு அந்நிய ஆணோட பிரயாணம் செஞ்சா கோபப்படுவாரு, என் கணவன் என்னைய இன்னொரு ஆணோட பேசுறத கண்டா சூடாவாரு தெரியணும். ஆனா இன்றைக்கு கணவன்மார் எல்லாம் பூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கு, நீங்க யாரோட வேணும்னாலும் பேசுங்க, யாரோட வேணும்னாலும் கதையுங்க, அது அபூபக்கருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் மதியம் அவங்க கூப்பிட்டாங்க, வரல. அது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன வார்த்தை இது. ஆனா கணவனுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத அந்த சஹாபி பெண்மணிகளுடைய வார்த்தை தான். ஆனா சிந்திக்கோணும், ரசூலுல்லாஹ் நான் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒத்தருக்குமே சுஜூது செய்யறதுக்கு அல்ல அனுமதி கொடுக்கல. அப்படி உலகத்துல யாருக்காவது சுஜூது செய்யறதாக இருந்தால் அது அவருடைய கணவனுக்கு தான் என்று சொன்னா, கணவனுடைய அந்தஸ்து ஷரியத் எந்த அளவுக்கு பேணுதுன்றத, ஒவ்வொரு கணவனும் பொறுப்புதாரர்கள் என்ற விஷயத்த மறந்துடக்கூடிய, அவர்கள் நாளை கியாமத்து நாளையில அவர்களுடைய பொறுப்பை பத்தி கேட்கப்படுவார். சகோதரர்களே, ஒரு குடும்பம் சீராக சிறப்பாக இருக்கணும் என்று சொன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களிடத்துல பூர்த்தியாக தீங்கு. ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அவங்களுடைய காலத்துல ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அவங்க இரவு நேரங்கள்ல நகர்வலம் போவாங்க, அதாவது ஊரை சுத்தி பார்ப்பாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி. அந்த நேரம் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடந்த சம்பாஷணம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜனாதிபதியினுடைய மகன், ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறாரு. மேலான சகோதரர்களே, என்ன சம்பாஷணம் நடக்குது, அதாவது பால் போதாம இருக்குது, தாய் சொல்றா தண்ணியா கொஞ்சம் கலப்பம் என்று மகள் கேட்டா, இது யாருடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி, இந்த நேரம் பால்ல தண்ணி கலக்கிறது முறை இல்ல. தாய் கேட்டா, உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாரு. இப்ப அந்த பெண் கேட்ட வார்த்தை, உமர் பார்க்கல, அதையும் உமரையும் உங்களையும் என்னையும் படிச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். மேலான சகோதரர்களே, இந்த சம்பாஷணையை கேட்ட ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் பேசிட்டாங்க. ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் யாரு? இஸ்லாத்திலேயே மூத்தோர் சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. அதாவது சரியத்துல அவர்களுடைய கவலை கேட்டு குர்ஆனுடைய ஆயத்துகள் கூட இருக்கு. எந்த அளவுக்கு ஆயத்து ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கவலையை விளங்கப்படுத்துறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை பாக்குறதுக்கு அந்நிய ஆண்கள் வாராங்க, அதாவது இஸ்லாத்தை படிச்சு கொள்றதுக்காக வேண்டி வாராங்க, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இஸ்லாத்தை படிச்சு கொள்ள வாராங்க, இஸ்லாத்தை பத்தி தேடி வாராங்க, காஃபிர்களும் உங்களை சந்திக்க வாராங்க, உங்களோட பெண்மணிகள், உங்களோட மனைவிமார்கள் முகத்தை மூடி ஹிஜாப் அணிஞ்சா நல்லமேன்னு சொல்லி கவலையை விளங்கப்படி வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறான், நபியே உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லுங்க முகங்களை மூட. இவ்வளவு பேணுதலான ஒரு சஹாபி ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அவங்க அக்கையும் பாப்பிலையும் பிரிச்சு காட்டுறதுக்காக வேண்டி மறைய பாரூக் சொல்லி ரசூலுல்லா பேர் சூட்டினாங்க. மேலான சகோதரர்களே, இவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு பெரிய பெரிய சஹாபாக்கட்ட குடும்பத்தில எல்லாம் பொண்ணு எடுத்து தன்னை மகனுக்கு முடிச்சு கொடுத்தது. அது மட்டுமா, அவர் இப்ப நாட்டினுடைய ஜனாதிபதி, எவ்வளவு பெரிய ஆள்ட, எவ்வளவு பெரிய அரசண்ட பொண்ணை வேணும்னாலும் எடுத்து திருமணம் முடிச்சு கொடுக்கலும். ஆனா திருமணம் முடிச்சு கொடுத்த தன் மகன் அப்துல்லாக்கு யார தெரியுமா? அந்த பால்கார பெண்ணை தான். காரணம் என்ன? அந்த பெண் சொன்ன வார்த்தை உமரையும் மென்னையும் உங்களையும் படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். மேலான சகோதரர்களே, இருவர் மூலமாக உருவான வம்சத்தை பார்த்துட்டோம் என்றா அந்த வம்சத்துல தான் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றைக்கு ஷரியத்துல ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அஞ்சாவது ஹலீஃபாவாக பேர் சூட்டப்படக்கூடியவர் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களை கொண்டு வந்தது ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய இந்த பெண்ணுக்கு முடிச்சு கொடுத்த அந்த குழந்தையினுடைய. சகோதரர்களே, ஒரு படிமேல சொல்றதாக இருந்தா அது சுமரலி எல்லாம் நாங்க அந்த பெண்ணுக்கு முடிச்சு கொடுத்தது அப்துல்லா. அவங்களுக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை, அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ். ரெண்டு வருஷ ஆட்சி காலத்துல முழுசாக இஸ்லாத்தின் ஒரு மனுஷன் என்று சொல்லுங்க சகோதரர்களே. அப்ப குடும்பம் சீராக சிறப்பாக இருக்கணும் என்று சொன்னா தந்த குடும்ப சீராக ஆகணுமா? தன் மனைவி தன் மக்களிடத்துல தீன் பேத்து சேரணும். இந்த தீனை கொண்டு பேத்து சேர்க்கிறது ஒவ்வொரு ஆணினுடைய கடமை. இன்றைக்கு ஆண்கள் ஆடை எடுக்கிற விஷயமாக இருக்கலாம், பொருள் எடுக்கிற விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தந்த மனைவியை பயன்படுத்துறத வச்சுட்டு தான் இறங்கணும். தான் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, தந்த மனைவி சீர்கேட்டு பேசிட்டேன்னு சொன்னா அர்த்தம் இல்லை. மேலான சகோதரர்களே, பார்த்து கொண்டிருக்க கூடிய ஒரு விஷயம், கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு காலி கோட்லையும், அதாவது இஸ்லாமிய சரியத்துல காலியார் என்ற ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, இவரிடத்துல வாழ் கேஸ்ல முக்காவாசி கேஸ்யோ எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்க? காரணம், இவர் இன்னாரோட தொடர்பு, இவர் இன்னாரோட தொடர்பு, இவர் இன்னாரோட தொடர்பு. எல்லாருக்கிட்டே மொத்த மொத்தமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இன்னின் ஆட்களோட தொடர்பு வைக்கும் வரையில ஒவ்வொரு ஆணும் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு ஆணும் கண்மூடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆணினுடைய சிந்தனை எங்க பேசிக் கொண்டிருக்கிறது? கேட்டா சொல்றாங்க, நாங்க என்ன செய்ய, வேலைக்கு போறோம், வேலைக்கு தான் வாரோம். ஏன்னா சகோதரர்களே, வேலைக்கு தொழில் செய்யணும், வேலைக்கு தொழில் முடிச்சு வரணும். சரியா அப்படி சொல்லல, உழைக்கத்தான் தேவை, தேவைக்கு உழைக்கணுமே தவிர உழைக்கிறதுக்காக வேண்டி உழைக்க கூடாது. இன்றைக்கு தீன் இல்ல, சம்பாத்தியத்தை விட அதிகமான தேவை. சம்பாத்தியம் 5000 ரூபாவாக இருந்தா செலவு 10000 இருக்குது. இதை கவர் பண்றதுக்கு ஓவர் டைம் செய்ய வேண்டிய தேவை, இன்னொரு தொழில் செய்ய வேண்டிய தேவை. அதாவது பல்லரையும் விசாரிச்சேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் 2-3 தொழில் செய்ய வேண்டியது. குடும்பத்தை பார்த்தா 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 5 பேரும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, ஒத்த தொழில் செஞ்சா போதாவா? சகோதரத்திலே, ஒரு தொழில் மெயினாக, ஒரு தொழில் சைடாக, ஒரு தொழில் பார்ட் டைமாக, இப்படி ஒவ்வொரு தொழிலையும் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க. தொழுகைக்கு வாரத்துக்கு நேரம் இல்ல, ஈமான படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, குடும்பத்துக்குள்ள தீன கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல, மனைவி மக்களுக்கு தீன படிச்சு கொடுக்க நேரம் இல்ல. சஹாபா பெண்மணியுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியா சீரழிஞ்சு போறாங்க. இவ்வளவு உழைச்சிட்டு கடைசியாக வந்து நிக்கிறார் காலி கோர்ட்ல. என்ன காரணம்? எனக்கு டிவோர்ஸ் வேணும். எத்தனை அதற்குரிய காரணம் என்ன? ஆண்கள் சரியான முறையில் பெண்களை பாதுகாக்க தெரியாதவர்கள், சகோதரர்களே, தந்த மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு, தன்னுடைய சகோதரர் இன்னொருத்தரோட தொடர்பு, தன்னுடைய தாய் இன்னொருத்தரோட தொடர்பா விளங்கிக் கொள்ளணும். நான் சீரில், நான் சீரில். நாங்க இதுக்காக வேண்டி முழு பேரையும் கண்ட்ரோல் பண்றதோட இன்னொரு விஷயமும் செய்யும். இதுக்கு நாங்க பேணுதலா, முதல்ல நாங்க பேணுதலா. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அதனுடைய பின்விளைவே நன்றி. என்னன்னு சொன்னா, இவரு பெண்களோட ஆபீஸ்ல அதிகமாக பேசுறாரா, சிந்தனையில வச்சுக்கொள்ளணும். என் மனைவி ஆண்களோட சிரிச்சு பேசிக்கொண்டிருக்க, இவரு அந்த அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களை வர்ணிச்சு பாக்குறாரா, விளங்கிக் கொள்ளணும். என் மனைவியோ, என் சகோதரியோ, என் தாயோ, இன்னொரு ஆணை பார்த்துக்கொண்டுதானே நான் விளங்கிக் கொள்ளணும். ஏண்ட நான் அழகாக, நான் சீராக இருந்துட்டா என் குடும்பம் சீராக, நான் சீரற்று பேசிட்டேன்டா என் குடும்பமும் சீரில்லாம். அதாவது குர்ஆனாயத் தெளிவுபடுத்துது, அத்தை இபாசு வித்தி. நல்ல மனிதர்களுக்கு, மதமானவர்களுக்கு நல்ல அழகான பெண், அதாவது அழகானவர்கள், மனமானவர்கள், நல்லவர். அல் ஹபீசாத்துல் ஹபீஸ், அவள் ஹபீசுனில் ஹபீஸ். மோசமாக நடந்தவர்கள், அயோக்கியத்தனமாக நடந்தவர்கள், அவர்களுக்கு அவர்களை போலா. இதுல இருந்து வழி என்ன? தௌபா செய்யணும். ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யணும். நான் செஞ்சது தவறு, இதுக்கு பின்னால நான் ஒழுங்காக இருக்கும். ஏதான சகோதரர்களே, நடந்ததுக்கு பின்னால யோசிக்க கூடாது, நடக்கிறதுக்கு முன்னால சீர்திருத்திக்கும். சொல்லுவாங்க, என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, வெள்ளம் வர முன்னுக்கு அணைய கட்டிடுவோம், வெள்ளம் வந்த புறம் அணக்கட்டுறதுன்றது சரி வராது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வாறான நிலைமைகள் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்போனும். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பாதுகாப்போனும். அவர்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பூர்த்தியான தீனை கொடுக்கணும். அதாவது குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல் நடாத்தப்படணும், ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படணும், குர்ஆன் ஒவ்வொரு நாளும் போஷப்படணும், பேணப்படணும். இப்படி வாழ்ந்துட்டோம் என்று சொன்னா அவர்கள் பிற்காலத்திலையும் சந்தோஷமாக வாழ்வார், அவர்கள் இந்த உலகத்திலையும் சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆண்களாகிய நாங்களும் அல்லாஹ்விடத்தில் தைரியமாக முன்னுக்கு போய் நிக்கலாம். அப்படி இல்லையா, மோசமான நிலைமைகளை சகோதரர்களே. ஒரு இமாம் இருந்தாரு, அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய குழந்தைகள் எல்லாருக்கும் குர்ஆன படிச்சு கொடுத்தாரு. ஆனா சொத்து சொல்லி ஒன்றுமே சேர்க்கல. அவருடைய மரண தருவாயில பலரும் சொன்னாங்க, இவர் இந்த குழந்தைகளுக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, ஒன்றையுமே வச்சுட்டு போகலையே சொன்னாரு. நான் இந்த குழந்தைகளுக்கு சூரா வாக்கியாவ படிச்சு கொடுத்தேன், சூரா வாக்கியாவ படிச்சு கொடுத்திருக்கிறேன், தீனா கொடுத்திருக்கிறேன். சம்பவத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, பிற்காலத்துல பார்த்தோம் மஸ்ஜிதுகளுக்கு முன்னால யார் யாரெல்லாம் சொத்து செல்வங்களை வச்சுட்டு போனாங்களோ அந்த அவர்களுடைய குழந்தைகள் மிஸ்கின்களாக பிச்சை எடுக்கிறத பார்த்தோம். யாரு கூறா வாக்கியாக கொடுத்துட்டு போனாரோ அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக நடக்கிறத நாங்க பார்த்தோம். ஏன்னா சகோதரர்களே, ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன்டா, இன்றைக்கு அதிகமாக உழைக்கிறோம். என்ன காரணம்? நாங்கள் பார்த்தாங்கன்னா எதையும் எடுத்து போறதும் இல்லை, வச்சுட்டு போக போறோம். தன் மனைவி மக்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டியது தீன், ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போறோம். கொடுக்க கூடாதது சொத்து செல்வோம், ஆனால் அதை கொடுத்துட்டு போறோம். இந்த நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுடைய பெண்களை நாங்களே சீரழிச்சு கொண்டிருக்கிறோம் என்றதுல சந்தேகம். ஏன்னா சகோதரர்களே, அதாவது எவ்வளவோ சம்பவங்கள், எவ்வளவோ சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகையிலும் ஒவ்வொரு சம்பவமும் எங்களுக்கு படிப்பினைகளாகத்தான் இருக்குது. ஆனாலும் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், இப்படி ஒண்ணு நடந்துச்சாமே பாருங்களே இப்படி நடக்குது, நாங்க என்ன செய்ய என்று சொல்லி எங்களுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் பேசிக்கொண்டு அவர்களுடைய இறைச்சையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நாங்க கலைஞ்சி போயிட்டுறோம், நாங்க விளங்கி கொள்றோம். இல்ல, இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை இன்ன இடத்துல நடந்துச்சா, அது நாளைக்கு ஏன் வீட்டுல நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் என்றதை நாங்க விளங்கி கொள்றோம். ஆக மேலான சகோதரர்களே, நாங்க சிந்திக்கணும், எங்கட சிந்தனையில வச்சுக்கொள்ளணும். எங்களுடைய பெண்கள் எங்களுடைய பொறுப்புல இருக்கு, எங்களுடைய பிள்ளைகள் எங்கட பொறுப்புல இருக்கு. அவர்கள் ஆட விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளி தேவைகளுக்காக வேண்டி போற விஷயமாக இருந்தாலும் சரி, நான் அதிகமாக பேசல, அதிகமாக சொல்லிக்கொண்டு போகல. ஆடையில ஒவ்வொரு ஆடையை பத்தியும் விவரிச்சு கொண்டு போகையிலும், ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு ஆடைகளை விவரிச்சு கொண்டு போகையிலும், அதாவது அறையும் குறையுமாக கொடுக்கிறது, முழுமையாக அறக்குறையாக கொடுக்கிறது. அறக்குறையாக கொடுக்கிறது என்றது என்ன? அப்பா அப்பா உடுத்துக்கொண்டு அறவாசி விலங்குறதா முழுமையா, அறவாசி அதாவது ஆஃப் ட்ரௌசர் அடிச்சுக்கொண்டு அறவாசி முழங்காலுக்கு கீழே விலங்க, அவர்களுடைய கைகள் விளங்க இப்படியாகவும் ஒரு குரு கொடுத்து கொண்டிருக்குது. இன்னொரு குரு முழுமையாக உடுக்கிறாங்க, ஆனாலும் முழுசாக விளங்குறதுக்கு வைக்கிறாங்க, இறுக்கமாக உடுக்கிறது. இன்னொன்று சொத்தான நெல் ஆடைகள் உடுக்கிறது. எந்த அளவுக்கு எந்த வாய் கூசக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் சொல்றேன், உள்ளாடைகள் விளங்குற அளவுக்கு சொத்தான ஒரு ஆடைகள் உடுக்கக்கூடியவர்கள், மெல்லிய ஆடைகள் உடுக்கக்கூடியவர்கள் கூட எங்களோட பெண்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க ஒரு பெண்ணை பாக்குறோம் என்று சொன்னா சிந்திக்கோனே இந்த மனைவியை இன்னொருத்தர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அவளை நாங்க சீராக வச்சிருக்கணும், நாங்களும் சீராக இருக்கணும், எங்கட பெண்களையும் சீராக ஆக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில வாழ்ந்து அல்லாஹ் எதை எங்கள் சேர்ந்து எதிர்பார்க்கிறான், இந்த பெண்களை நிர்வாகிக்கக்கூடிய திப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த சக்தி எங்களுக்கு தந்திருக்கிறான், அழகான முறையில சீராக்கி அவர்களையும் தீனுள்ளவர்களாக ஆக்கி நாளை கியாமத்து நாள் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான முறையில பதில் சொல்லி அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைகிறதுக்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எவ்வளவோ நாங்கள் சம்பாதிக்கிறோம் யா அல்லாஹ், ஆனாலும் மோசமான வழியில செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை கியாமத் நாளில் நீ கேள்வி கேட்பாய் யா அல்லாஹ், அதற்குரிய பதில் அழகான முறையில சொல்றதுக்கு கிருபை செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே நாயனே, எங்களோட பெண்களிடத்துல தீன கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையில சீர்திருத்தத்தை தந்திரியா அல்ல, நாளை என்ன வாழ்க்கையில சீர்திருத்தத்தை தந்திரியா அல்ல. யா அல்லாஹ், மோசமான நிலைமைகள் எங்களை பாதுகாத்திரியா அல்ல. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்ல. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்ல. யா அல்லாஹ், எத்தனையோ முஸ்லிம்கள் கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ விடயங்களை கேள்விப்பட்டுறோம் யா அல்லாஹ், எத்தனையோ விஷயங்களை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனாலும் நாங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை துஆ யா அல்லாஹ், ஒன்னிடத்துல கையேந்தி மன்றாடுறோம் யா அல்லாஹ். எங்கட முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அடைக்கலம் தேடி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பு கொடுத்துறியா, சில மோசமான நிகழ்வுகள் அண்மையில கேள்விப்பட்டோம் அந்த மோசமான நிலைமைகள் இருந்து முஸ்லீம்களை பாதுகாத்துறியா, முஸ்லீம்களை கண்ணியப்படுத்திருக்கிறாயா, அநியாயமாக கொலை செய்யப்பட்டதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஒரு களிமா சொன்னவனுடைய உயிர் ஒன்னிடத்துல பெருமதியானது யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அவன் இருக்கும் வரை இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு நீ வாக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை நீ பாதுகாத்து எங்கெல்லாம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்களோ அங்கேயும் பல எதிர்ப்புகளோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ். வைக்கக்கூடிய வீடுகள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறியா அல்லாஹ். அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள் பயமுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்ன பார்வையில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லையா, அவர்களை நீ அழிச்சிறியா அல்லாஹ். அவர்களுக்கு என்ன செய்யணுமோ நீ அதை செஞ்சிறியா அல்லாஹ். அவர்களுக்கு எது தகுதியோ நீ அதை கொடுக்கறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்கள் உன்னுடைய யுத்தம் செய்யக்கூடிய தருணத்துல கூட பெண்கள் ஒன்றும் செய்ய வானம் சொல்லியிருக்கிறாய்ல, மரங்கள் இருக்கக்கூடாது சொல்லிருக்கிறாய்ல்லாம் எதிரான வார்த்தைகள் எல்லாம் திட்டமாத்திரியா மாற்றமான வார்த்தைகளை பாதிக்கக்கூடியவர்களை பாதுகாத்திரியா, குடும்பத்தின் மூலமாக சோதிக்கிறாயா, அந்த சோதனையில வெற்றி அடைந்த மாற்றியா.